إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مذكر الله من الياره அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக அல்லாஹுவின் மார்க்க வரம்புகளை பேணுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக இந்த ஜுமுஆ ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா இம்மை மறுமை வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தருவானாக. அல்லாஹுவை நேசித்து அல்லாஹுவை நேசிக்கின்ற கூட்டத்தோடு நம்மை சேர்த்து வைப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகவும் நபியின் சுன்னாவின் மூலமாகவும் எந்த மூத்த முதல் சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டினானோ அந்த சமுதாயத்தின் நேர்வழியில் நாமும் நேர்வழி நடந்து அவர்களை நேசித்து அவர்கள் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றது போன்று நாமும் அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் அருள் இஸ்லாம், ஈமான் என்ற அருள். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரா அல் மாயிதாவுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்று உங்களுக்கு நான் உங்கள் மார்க்கத்தை நிறைவு செய்தேன். ரப்புல் ஆலமீன் விரும்பியிருந்தால் இன்று நான் உங்களுக்கு எனது மார்க்கத்தை நிறைவு செய்தேன் என்று கூறியிருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இன்று நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை என்று கூறுகிறான். இந்த உங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதிலிருந்து மார்க்கத்தை நேசிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, பிறகு இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. இது இப்போது உங்களுடையதாக ஆகிவிட்டது. வானத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த மார்க்கம் இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி நீங்கள் இதை பாதுகாக்க வேண்டும், இதை பரப்ப வேண்டும். இது உங்கள் சொத்தாக ஆகிவிட்டது. இதை நான் உங்களுக்கு நிறைவாக தந்துவிட்டேன் என்ற ஒரு சைகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், உங்களது தீனை, இந்த தீன் இப்போது உங்களுக்கு சொந்தமாகிவிட்டது. இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும், பரப்ப வேண்டும், கற்க வேண்டும், பிறருக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். இது உங்களுடையது. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை நான் உங்களுக்கு இன்று நிறைவு செய்து விட்டேன். இந்த இடத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை நமக்கு கிடைக்கப்பெற்ற நிறைவான அருளாக சொல்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு செல்வமும் நிறைவான செல்வம் என்று கூற முடியாது. காரணம் என்ன? அந்த செல்வம் அழிந்து போகக்கூடியது, அந்த செல்வம் கைமாறக்கூடியது. இன்று நம்மிடத்தில் இருக்கும், நாம் வாழும் போதே அந்த செல்வம் நம்மை விட்டு பிரியலாம், இல்லை என்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் அந்த செல்வத்தை விட்டு பிரிந்து விடுவோம். கண்டிப்பாக பிரிவு என்பது யதார்த்தமானது, நிரந்தரமானது, உண்மையானது. ஆனால் மார்க்கம் அப்படி அல்ல, தீன் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் யார் இந்த மார்க்கத்தை பேணி பாதுகாத்து வாழ்கிறார்களோ, இந்த தீன் அவர்களுக்கு இந்த துனியாவிலும் இருக்கும், அவர்களுக்கு கபரிலும் இருக்கும், அவர்களுக்கு ஆகிரத்திலும் வறுமையிலும் இருக்கும். சொர்க்கம் வரை அந்த மனிதனை கொண்டு போய் சேர்ப்பது இந்த தீனுடைய பொறுப்பாக ஆகிவிடுகிறது. ஆகவே நமக்கு கிடைக்கப்பெற்ற இன்பங்களில், நமக்கு கிடைக்கப்பெற்ற நியமத்துகளில் மிக பரிபூரணமான நியமத், குறைவில்லாத நியமத் இஸ்லாம் தீன் தான். யார் வேண்டுமானாலும் இதை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். செல்வம் அப்படி அல்ல, விதியில் விதிக்கப்பட்டது. ஒருவருக்கு இவ்வளவுதான் என்றால் அவ்வளவுதான், அதை மீறி ஒரு பருக்கையை கூட அவரால் அடைந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தை, இதன் செல்வத்தை அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டான். நாடியவர்களுக்கு விசாலமாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு சுருக்கி கொடுப்பான். சகோதரர்களே, இந்த துன்யா, அதிலிருந்து அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு நாடுகின்றானோ அந்த அளவுக்கு தான். ஆனால் தீன் என்று வந்துவிடும் போது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ, அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்கு இந்த தீனை பின்பற்றி எந்த அளவு இந்த தீன் நமது வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோமோ, அந்த அந்த அளவுக்கு தீன் நம்மிலே முழுமையாக கொண்டே செல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை செல்வந்தர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, இந்த தீனை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கவில்லை. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், அரபுகள், அரபு அல்லாதவர்கள், எல்லா தரப்பு மக்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த தீனை பொதுவாக்கி வைத்து விட்டான். யார் இந்த செல்வத்தை, தீன் என்ற இந்த நிஅமத்தை நிறைவாக பெற விரும்புகிறார்களோ, இதை பின்பற்றுவது கொண்டு, இதை கற்பது கொண்டு, இதன்படி வழி நடப்பது கொண்டு இந்த நிஅமத் அவர்களிடத்திலே பரிபூரணமாகும். யாரிடத்திலே தீன் பரிபூரணமாகிவிட்டதோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் வம்சத்தால், இந்த துன்யாவின் செல்வத்தால், இந்த துன்யாவின் அழகால், இன்னும் எத்தனை விஷயங்களில் வேண்டுமானாலும் மக்களில் அவர் சாதாரணமானவராக இருக்கட்டும், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர்தான் மிக உயர்ந்தவர். உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹு அக்பர். இன்ன அக்ரமக்கும், நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக சங்கைக்குரியவர், மிக மரியாதைக்குரியவர், மிகவும் சிறப்பிற்குரியவர் யார்? அத்காக்கும். உங்களில் யார் அதிகம் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ, அதாவது உங்களில் யார் அதிகம் அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்கிறார்களோ. சகோதரர்களே, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை, இந்த இஸ்லாமை உங்களுக்கு நான் மார்க்கமாக பொருந்தி கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். ரப்புல் ஆலமீன், இந்த இஸ்லாம் தான் நமக்கு வழி, இதுதான் நமக்கு மார்க்கம், இதுதான் நம்முடைய ஹயாத், இதுதான் நம்முடைய மௌத். ولا تموتن الا وانتم مسلمون, நீங்கள் இஸ்லாமிய நிலையில், முஸ்லிமான நிலையில் தவிர மரணித்து விட வேண்டாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய மௌத் இஸ்லாமில் இருக்க வேண்டும். இஸ்லாமை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் முஸ்லிமான நிலையில் மரணிப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக இந்த தீனை நமக்கு போதிப்பதற்காக ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தானே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், தூதர்களிலேயே மிக சிறந்தவரை அல்லாஹு தஆலா கடைசி தூதராக, நமக்கு நபியாக, நமக்கு ரசூலாக தேர்ந்தெடுத்தான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ தலாலின் முபீன். சூரத்துல் ஜும்ஆவுடைய இரண்டாவது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், நமக்கு அனுப்பப்பட்ட நபியின் சிறப்பை பற்றி கூறுகிறான், அந்த நபியின் பணியை பற்றி கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன்னுடைய உயர்வை, தன்னுடைய சிறப்பை பேசும்போது, நபியை நான் அனுப்பியது இது என்னுடைய கண்ணியத்திலே ஒன்று, இது என்னுடைய மகிமையிலே ஒன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அரபு மக்களிலே, உம்மி மக்களிலே, ரசூலமின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் என்னுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டினார். யத்லு அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம், மேலும் அந்த மக்களை தூய்மைப்படுத்தினார், பரிசுத்தமாக்கினார். அந்த மக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த மார்க்கம் இறக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்பாக, ஆம், கண்டிப்பாக அவர்கள் தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தார்கள், சிலை வணக்கத்தில் இருந்தார்கள், ஒருவர் ஒருவரை கொன்று கொண்டிருந்தார்கள், திருடிக் கொண்டிருந்தார்கள், அபகரித்துக் கொண்டிருந்தார்கள், குலப்பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள், பெண் சிசுக்களை கொன்று புதைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதரை அனுப்பி இவ்வளவு தரம் தாழ்ந்திருந்த ஒரு மக்களை, எப்போது அந்த மக்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு நபியை பின்பற்றினார்களோ, உயர்த்தினான் 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 அவர்களை. நான் இவர்களை பொருந்து கொண்டேன், இவர்களும் என்னை பொருந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த தோழர்களை உயர்வாக சிறப்பாக சொல்கிறான். அந்த தோழர்களை நபியை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், பெருமையாக பேசுகிறான். நபியை அல்லாஹு தஆலா அந்த தோழர்களை கொண்டு கண்ணியப்படுத்தினான், பெருமையாக பேசுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி. அந்த தூதர் அந்த மக்களுக்கு குர்ஆனை சதா ஓதி காண்பித்துக் கொண்டே இருந்தார். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு குர்ஆனை ஓதினார்கள். அரபு சமுதாய மக்கள், அரபு அந்த பிறப்பிலேயே அவர்களுக்கு அரபி மொழி அவர்களது இரத்தத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களில் சிறு சிறு குழந்தை கூட அரபி மொழியிலே மிகப்பெரிய திறமை உள்ளவர்களாக, அரபி மொழி கலப்படமாகாத அதனுடைய வாலிப உச்சத்திலே இருந்த அந்த காலம், அல் குர்ஆன் ஓதப்படுவதை அவர்கள் புரிந்தார்கள், அறிந்தார்கள், விளங்கினார்கள். அது அவர்களின் உள்ளங்களை மாற்றியது. ஒவ்வொரு வசனமும் ஒரு பெரிய ஒரு வீரரை உருவாக்கியது, ஒரு பெரிய வரலாறை உருவாக்கியது. உமரை உருவாக்கியது யார்? காலிது பின் வலீதை உருவாக்கியது யார்? இக்ரிமாவை உருவாக்கியது யார்? ஒவ்வொரு நபி தோழரும் உருவானார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் ஒரு குர்ஆனுடைய வசனம், அந்த வசனம் ஓதப்பட்டதை சிந்தித்தார், உணர்ந்தார், புரிந்தார், வாழ்க்கையை மாற்றினார். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த வேதம் அப்பேற்பட்ட வேதம். அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதினார்கள், அந்த தோழர்கள் கேட்டார்கள். சகோதரர்களே, இன்று ஓதப்படுவது போன்றல்ல அன்று தொழுகையிலே ஓதப்பட்டது. இன்று தொழுகையிலே ஓதப்படுவது ஒரு சடங்காக இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக. ஓதக்கூடியவருக்கும் தான் ஓதுவது புரியாது, ஓதுபவரும் தான் எந்த வசனத்தை ஓதுகிறோம், அந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய கருத்தாழம் என்ன என்பதை புரியாமல் ஏதோ ஒரு ராகத்திலே மக்களை கவர்வதற்காக ஓதிக்கொண்டு போவார். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்வதாக இருந்தால், தொழ வைப்பவர்களிலே பல முட்டாள்கள் இருக்கிறார்கள். இமாம்கள் தான், ஆலிம்கள் தான், ஆனால் மார்க்கத்திலே முட்டாள்கள். காரணம் என்ன? எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் என்பதே தெரியாது. இரண்டு வசனங்கள் ஒன்றோடு ஒன்று கருத்தால் இணைந்தது, அந்த இரண்டு வசனங்களையும் சேர்த்து ஓத வேண்டும். அவர் ஆரம்பிக்கக்கூடிய முபத்ததாவை விட்டு விடுவார், கபரில் இருந்து ஓதுவார். எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருக்கிறார்? அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த சத்தியத்தை விட்டு விடுவார்கள். சத்தியத்தினுடைய பதில் பின்னாடி இருக்கும், அதிலிருந்து ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மொத்த சூராவின் கருத்தை இறுதியிலே அல்லாஹ் முடிப்பான். அந்த கருத்தை முடிக்காமல் அப்படியே சுஜூதிலே சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் முழு சூராக்களை தான் ஓதி இருக்கிறார்கள். சுபுஹுடைய சுன்னத்தில் ஒரு கருத்து பரிபூரணமாக கூடிய சில வசனங்களை ஓதுவார்கள், சுபுஹுடைய முன் சுன்னத்தில் மட்டும். ஆனால் ஃபர்லான தொழுகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு முழு சூராவை தான் ஓதுவார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் ஓதுவார்கள். இவர்கள் எப்படி தெரியுமா? கடித்து குதறுவார்கள், இங்கும் அங்கும் என்று சில வசனங்களை மனப்பாடம் செய்து கொண்டு கடித்து குதறுவார்கள். பின்னால் உள்ளவர்களுக்கு தெரியாது எந்த சூறாவிலிருந்து ஓதுகிறார் என்று, எந்த வசன எண்ணை ஓதுகிறார் என்று. இப்படி ஒரு பழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலோ சஹாபாக்களிடத்திலோ இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஒரு சூறாவை ஆரம்பித்தால் அந்த தொழுகையில் அந்த சூறாவை முடிப்பார்கள். அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலே தவிர. ஒரு நாள் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது அஜிக்கு வந்திருந்த நேரத்திலே சூரா அல் முஃமினூனை மகரிப் நேரத்திலே ஓத ஆரம்பித்தார்கள். சூரா அல் முஃமினூன், அவர்களுக்கு கடுமையான இருமல் ஏற்பட்டு விட்டது. அவர் ருக்குஇலே சென்றார்கள். தொழுகை முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு இந்த இருமல் வலி மட்டும் ஏற்பட்டிருக்கவில்லை என்றால் இந்த சூராவை முழுமையாக நான் முடித்துத்தான் ருக்குஇலே சென்றிருப்பேன் என்று. அன்பு சகோதரர்களே, இதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அந்த மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். நீண்ட நீண்ட ரக்அத்துகளிலே அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அந்த தொழுகையிலே அந்த சஹாபாக்கள் உள்ளத்தோடு கத் அஃலஹல் முஃமினூன அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன், உள்ளத்தோடு தொழுத அந்த முஃமின் சஹாபாக்கள் அந்த குர்ஆன் வசனங்களை அப்படியே உள்வாங்கினார்கள். வஈதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்துஹும் ஈமானா, அந்த குர்ஆன் அவர்கள் மீது ஓதப்பட ஓதப்பட அவர்களுக்கு ஈமான் அதிகரித்துக் கொண்டே சென்றது. கொண்டவர்களுக்கு அந்த இறை வசனங்கள் அவர்களுக்கு இறை நம்பிக்கையை நேர்வழியை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அடுத்ததாக சபைகளிலே உரைகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு குர்ஆனை ஓதினார்கள், மக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். காலையிலிருந்து மாலை வரை தூங்குகின்ற விழித்ததிலிருந்து அவர்கள் தூக்கத்திற்கு செல்கின்ற வரை குர்ஆனை ஓதி ஓதி அந்த தோழர்களை பண்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதுபா பிரசங்கத்தை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்ததிலிருந்து, மதீனாவில் வந்து ஜும்ஆவை அவர்கள் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்களுடைய ஹுதுபா குர்ஆனாகத்தான் இருந்தது. இன்று நம்மிலே ஒரு ஹத்தீப் பிரசங்கம் செய்வது போன்று அரசியலை பேசுவதோ, உலக நடப்புகளை பேசுவதோ, அல்லது இப்படி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அலசுவதற்கோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவின் மிம்பரை பயன்படுத்தியதில்லை. இறையச்சம் மிக்க வசனங்களை ஓதி கொண்டே இருப்பார்கள். சூரா தக்பீரை ஓதுவார்கள், இன்ஃபிதாரை ஓதுவார்கள், சூரா காஃபை ஓதுவார்கள், ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சஹாபிய பெண்மணிகள் சொல்கின்றார்கள், தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா காஃபை ஜும்ஆவின் ஹுதுபாவிலே மிம்பரிலே ஓதினார்கள். நேரடியாக அவர்கள் ஜும்ஆ மிம்பரிலே அந்த காஃப் சூராவை ஓதியதை நான் கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்து கொண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை இப்படி குர்ஆனை கொண்டு உருவாக்கினார்கள். ஓய் ஸக்கீம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், இந்த குர்ஆன் எந்த தூதரின் மீது இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆன் எந்த தூதர் ரசூலின் மீது இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆனுக்காக எந்த ஆசிரியரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, எந்த நபியை, எந்த முஅல்லிமை, எந்த ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, அந்த ரசூலே குர்ஆனை ஓதினால் அது எப்படிப்பட்ட திலாவத்தாக இருக்கும்? இன்று நம்மில் இறையச்சமிக்க மார்க்க ஒழுக்கமுள்ள குர்ஆனை புரிந்து ஓதக்கூடிய ஒரு காரி, ஒரு இமாம், ஒரு ஆலி ஓதினால் நம்முடைய உள்ளம் அதை கேட்டு எவ்வளவு பயப்படுகிறது, எவ்வளவு நடுங்குகிறது, அதை கேட்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசை வருகிறது. யோசித்து பாருங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை இமாம்களையும் அத்தனை காரிகளையும் நாம் ஒரு தட்டிலே வைத்தாலும், அல்லது அவர்களுடைய திலாவத்தை ஒரு தட்டிலே வைத்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய திலாவத்திற்கு சமமாகுமா? وَإِنَّكَ لَتُلَقَّى الْقُرْآنَ مِنْ لَدُنْ حَكِيمٍ عَلِيمٍ. நபியே, இந்த குர்ஆன் ஞானமிக்க இல்முடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வால் இல்மு கற்பிக்கப்பட்ட, ஞானம் கற்பிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதினால் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்க, அந்த திலாவத் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்க. இன்று நாமும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ் ஓதியிருப்பார்களே, எப்படி என்ன அர்த்தங்களை எல்லாம் புரிந்திருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி, கலாமுல்லாஹுவை சுமந்த நபி, இந்த நபியின் மீது இந்த குர்ஆன் நேரடியாக இறக்கப்பட்டது. அந்த நபி குர்ஆனை ஓதினால், அல்லாஹுவை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சி எப்படி இருந்திருக்கும். அதையும் அரபி மொழியை எந்த விதமான துணை சாதனமும் இல்லாமல், அரபி மொழியை கற்காமலேயே நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய புலமை மிக்க, இறையச்சமிக்க, ஈமான் நிறைந்த அந்த தோழர்கள் கேட்டிருந்தால் எந்த அளவு அந்த குர்ஆனை புரிந்திருப்பார்கள். யோசித்து பாருங்கள், யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா, சாதாரண விஷயமா இது. குர்ஆன் இறக்கப்பட்ட நபி நேரடியாக ஓதுகிறார். அரபி மொழியின் திறமை மிக்க அந்த அரபு மக்கள், அவர்களிடத்திலே மொழி மட்டுமல்ல ஈமான் இருந்தது என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். ஈமான் இருந்தது என்று அல்லாஹ் அவர்களுக்கு சாட்சி சொல்கிறான். அவர்களது உள்ளத்திலே ஈமானை அல்லாஹ் பிரியமாக்கி வைத்தான் என்று சொல்கிறார். حبب اليكم الايمان وزينه في قلوبكم وكره اليكم الكفر والفسوق والعصيان. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களது உள்ளத்தில் ஈமானை நான் அலங்கரித்தேன் என்று சொல்கிறார், ஈமானை விருப்பமாக்கி வைத்தேன் என்று சொல்கிறார், குஃப்ரை இறை நிராகரிப்பை, நபிக்கு மாறு செய்வதை, மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை அந்த தூதர்களுக்கு அல்லாஹ் வெறுப்பாக்கி வைத்தான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளமுள்ளவர்கள், சுத்தமான உள்ளமுள்ளவர்கள், ஷிர்க் கலக்காத ஈமான், நிஃபாக் கலக்காத ஈமான், முகஸ்துதி கலக்காத ஈமான், பாவங்கள் கலக்காத அமல், அப்படியே பாவம் செய்தாலும் அதனுடைய தௌபாவை பெறாத வரை அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படியே பாவங்கள் தவறுகள் செய்தாலும் அதிலிருந்து விலகி தௌபா கேட்டு அழாமல் அவர்களால் இருக்க முடியாது. அந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் திலாவத் எந்த அளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த குர்ஆன் திலாவத்தை செய்து செய்து அந்த நபி அந்த தோழர்களை உருவாக்கினார், தஸ்கியா செய்தார். அவர்களது உள்ளங்கள் அழுக்கற்ற உள்ளங்களாக இருந்தது. அல்லாஹ் சாட்சி சொல்கிறார், அவர்களுடைய உள்ளங்கள் ஈமானிய உள்ளங்களாக, என்று முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். அந்த நபித்தோழர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களது உள்ளம் விதிக்கிறில்லா, அவர்களது உள்ளம் அல்லாஹுடைய திக்ரிலே அமைதியாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, அந்த நபி அவர்களை தஸ்கியா செய்தார், சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். எந்த ஒரு தவறை தங்களது தோழர்களிடத்திலே பார்த்தாலும் உடனே அதை திருத்துவார். இன்று அப்படி ஒரு ஆசிரியரை பார்க்க முடியாது, அப்படி ஒரு ஆலிமை பார்க்க முடியாது. சகோதரர்களே, தங்களது தோழர்களை தவறில் பார்த்து விட்டு நபி திருத்தாமல் சென்றதில்லை. ஏன்? தன்னுடைய பேரன், சின்ன குழந்தை, அவர் பள்ளிக்கு உள்ளே நுழைகிறார், அங்கே சதக்காவின் ஏதோ ஒரு பேரித்தம்பழம் இருக்கிறது, அவ்வளவுதான். பசியிலே அந்த குழந்தை அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வேளையில் இருந்தார்களோ அப்படியே அதை விட்டுவிட்டு வந்தார்கள். அந்த குழந்தையின் வாயிலிருந்து வாய்க்குள் விரலை விட்டு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்தார்கள். சொன்னார்கள், இது சதக்காவுடைய பேரித்தம்பழமாக இருக்கலாம், அது நமக்கு ஹலால் அல்ல. அந்த தோழர்களை அப்படி ஹலாலிலே உருவாக்கினார்கள். ஒரு ஹராமுடைய உணவு ஒரு நபித்தோழரின் வாயிலே சென்றிருக்குமா? ஒரு நபித்தோழரின் உடலிலே சென்றிருக்குமா? சிந்தித்து பாருங்கள். மார்க்கத்தை சரியாக புரிவதற்கு, ஹிதாயத்து கிடைப்பதற்கு ஹலால் மிக முக்கியமானது, ஹலால் மிக முக்கியமானது. யார் ஹலாலை பேணவில்லையோ அவர்கள் ஹிதாயத்திலிருந்து தூரமாகி விடுவார்கள், அவர்களுடைய துஆவும் அங்கீகரிக்கப்படாது. ஹலாலான உணவு, ஹலாலான சம்பாத்தியம் நேர்வழிக்கு மிக முக்கியமானது. யார் ஹராமான சம்பாத்தியத்திலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இல்மும் கிடைக்காது, இல்மின் ஒளியும் கிடைக்காது, இல்முடைய பரக்கத்தும் கிடைக்காது. அவர்கள் தங்களது சொந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்முடைய ஹிதாயத்திலிருந்து தூரமாகி விடுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை குர்ஆனை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை நபிக்கு கொடுத்தான். அடுத்ததாக ஓதி காண்பித்தோடு நின்றார்களா, அல்லது அவர்களது உள்ளங்களுக்கு அறிவுரை சொல்வதை கொண்டு மட்டும் நிறுத்திக் கொண்டார்களா? இல்லை. பிறகு இந்த குர்ஆனையும் அதனுடைய விளக்கமாக ஹதீஸையும் ஆழமாக அந்த மக்களுக்கு போதித்தார்கள். மூன்று மிக மகத்தான பணிகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு மத்தியிலே செய்தார்கள். ஒன்று என்ன? அந்த மக்களுக்கு சதா குர்ஆனை ஓதி கொண்டே இருந்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மீது நாம் கொஞ்சம் அழ வேண்டும். இன்று நம்மிலே ஒருவரை பார்த்து, நீ குர்ஆனை ஓதியது அதிகமா அல்லது இன்ன பிற புத்தகங்களை படித்தது அதிகமா என்று கேட்டால் நம்மில் அந்த மனிதர் என்ன பதில் சொல்வார்? நீ குர்ஆனை செவியுற்றது அதிகமா? ஹராமுக்கு போக வேண்டாம், ஹலாலான விஷயங்களிலேயே குர்ஆன் அல்லாததை நீ செவியுற்றாய் அல்லவா, அது அதிகமா என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? சகோதரர்களே, அந்த தோழர்களுக்கு மத்தியிலே ஹராமானதை கேட்பதற்கு எதுவும் இல்லை. குர்ஆனை ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருந்த அல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் ஹக்க திலாவத்தி, அல்லாஹ் சொல்கிறான், இதுவும் சஹாபாக்களை பற்றி இறக்கப்பட்டதாக சொல்கிறார்கள், அந்த மூமின்கள் நபி தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள், குர்ஆனை திலாவத்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஹக்க திலாவத்தி, அதை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி. அவர்களுடைய ஆர்வத்தை பாருங்கள். போரிலே அடுத்த நாள் காலையில் போர், அடுத்த நாள் காலையிலே போர், எதிரிகளோடு சண்டை செய்ய வேண்டும். அன்றைய இரவிலே அந்த தோழர்களின் அமல் என்னவென்றால், இரவு தொழுகையில் குர்ஆனை ஓதுவது, இரவு தொழுகையில் குர்ஆனை ஓதுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுக்க போகிறார்கள். நீண்ட பயணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ஓய்வெடுக்க போகிறார்கள். பாதுகாப்பதற்கு பொறுப்பாளர் யார் என்று கேட்கிறார்கள். இரண்டு தோழர்கள் தயாராகிறார்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், மற்றொருவரை பார்த்து, நாம் இருவருமே விழித்திருந்தால் தூங்கிவிடலாம், எனவே முதல் பாதி இரவிலே நீங்கள் தூங்குங்கள், நான் விழித்திருக்கிறேன், அடுத்த பாதியிலே நான் தூங்குகிறேன், நீங்கள் விழித்திருங்கள், ரசூலுல்லாஹுவின் கடமையை பொறுப்பை நாம் சரியாக செய்தவர்களாகவும் என்று கூறிவிட்டு எல்லா தோழர்களையும் படுக்க வைத்துவிட்டு தனது சக தோழரையும் படுக்க வைத்துவிட்டு இந்த தோழர் என்ன செய்தார் தெரியுமா, சூரத்துல் கஹ்ஃபை ஓத ஆரம்பித்து தொழுகையிலே நின்று விட்டார். சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே பொழுதுபோக்கு என்பதே குர்ஆனை ஓதுவதுதான். உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மஸ்ஜிதிலே இஷா தொழுகையை தொழுதார்கள். எல்லோரும் சென்று விட்டார்கள். உமருடைய நெருக்கமான தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், உமர் அவர்கள் மற்ற நஃபில்களை தொழுதுவிட்டு பார்த்தார் அப்துல் ரஹ்மான். பள்ளிக்கு வெளியிலே இருவரும் வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியிலிருந்து கொஞ்ச தூரத்தில் உள்ள மைதானத்திலே நெருப்பெறுகிறது, கூட்டங்களின் ஆராவாரம் தெரிகிறது. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான், ஏதோ புதிய வியாபாரிகள் நம்முடைய மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள் போலும், இன்று இரவு நாம் அவர்களை பாதுகாப்போம், இன்று இரவு அந்த வியாபாரிகளுக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்போம், நாம் செக்யூரிட்டி செய்வோம், வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு அப்துல் ரஹ்மானோடு உமருல் ஃபாரூக் செல்கிறார்கள். அந்த வியாபார கூட்டத்தை விசாரிக்கிறார்கள், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள், ஓய்வெடுங்கள், நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று சொல்கிறார்கள். தன்னை கலீஃபா என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வியாபாரிகள் நிம்மதியாக படுத்தார்கள். கலீஃபா உமருல் ஃபாரூக்கும் அப்துல் ரஹ்மானும் என்ன செய்தார்கள் தெரியுமா, இருவரும் தொழுகையிலே நின்றார்கள், குர்ஆனை ஓதினார்கள். சுபுஹுடைய தொழுகை வரை நின்று தொழுது கொண்டே இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இன்று நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல தொழுகையில நிக்கிறதுக்கு சூறாவே தெரியாது. ஒரு நிமிஷத்துக்கு மேல தொழுகையில நிக்கிறதுக்கு நம்மில பலருக்கு சூறாவே தெரியாது. என்ன ஓதுவார், எதை ஓதுவார், அப்படியே ஓதினாலும் அதில் அவர் மனதை பறிகொடுக்கவில்லையே, எப்படி அவரால் நிற்க முடியும்? தொழுகைக்கு வெளியிலே குர்ஆனிலே உள்ளத்தை பறிகொடுத்திருந்தால் தொழுகையிலும் குர்ஆனிலே உள்ளத்தை பறிகொடுக்க முடியும். எப்போது தொழுகைக்கு வெளியிலே சிலர் சினிமா பாட்டுகளிலே, சிலர் இசைகளிலே, சிலர் இன்னும் 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 இப்படியாக தங்களது உள்ளத்தை பறிகொடுத்தவர்கள் தொழுகையில் வந்து எப்படி உள்ளத்தை குர்ஆனிலே பறிகொடுப்பார்கள், அவர்களுடைய நோக்கமோ, அவர்களில் ஒருவருடைய நோக்கமோ எப்படி இருக்கும் என்றால், தொழுகை எப்போது முடியும், எப்போது சீக்கிரமாக செல்வோம். தொழுகை இமாம் ஏன் நீட்டிவிட்டார், இன்று ஏன் இமாம் அதிகமாக ஓதினார், இவ்வளவு ஓத வேண்டுமா, தொழுகையை சுருக்கமாக தொழுங்கள் என்று வந்திருக்கிறது, நோயாளி இருப்பார், ஹதீஸ் அப்போது வரும். எங்கே சொல்லப்பட்டது, எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது, எந்த வரலாற்றோடு சொல்லப்பட்டது, அதனுடைய அளவை அதை பற்றி எல்லாம் பேச மாட்டார், ஹதீஸ் வந்துவிடும். அத்தீனு இஸ்ர், மார்க்கம் லேசாயிற்று நப்சுக்கு, எப்படி அவர்களுடைய மன இச்சைக்கு. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக அந்த தோழர்களுக்கு குர்ஆனுடைய ஆழமான இல்மையும் போதித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆம் ஆம், கண்டிப்பாக இந்த குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னர், இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்னர் இந்த தோழர்கள் தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தார்கள். ஆனால் அடுத்து பாருங்கள், எப்போது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு இந்த நபி அந்த மக்களின் மீது பணி செய்தாரோ, குர்ஆனை ஓதினாரோ, தஸ்கியா செய்தாரோ, அந்த மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாரோ, யாரை ஜாஹில் என்று சொல்லப்பட்டதோ அதே மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞர்கள் என்று சொல்கிறான், மூமின்கள் என்று சொல்கிறான், முத்தகி என்று சொல்கிறான், முஃப்லிஹ் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறான். சகோதரர்களே, அந்த சஹாபாக்களைத்தான் மார்க்கத்திலே முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தனது நபிக்காக தேர்ந்தெடுத்தான். இது ஒரு யதார்த்தமான அல்லது இத்திஃபாக்கள் என்று சொல்வார்கள். ஏதோ நபின்னு ஒருத்தர் வரணும் வந்தாரு, ஏதோ அங்க அவருக்கு சில பேர் இருக்குன்னு, அப்படி அல்ல சகோதரர்களே. நபியையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அந்த நபிக்குரிய தோழர்களாக யார் ஆக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஆகவேதான் அந்த தோழர்களை அல்லாஹு தஆலா புகழ்கிறான். அந்த தோழர்களை புகழ்வதை கொண்டு அல்லாஹ் பெருமைப்படுகின்றான். ரப்புல் ஆலமீன் கூறுவதை பாருங்கள், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். இந்த நபி தோழர்கள் யார்? அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள், முந்திக் கொண்டு வந்தார்கள். மக்கள் நிராகரித்த போது, மக்கள் நபியை கைவிட்ட போது, இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும், அல்லாஹ்வின் தூதரே, எங்களது உயிர்கள் கொல்லப்பட்டாலும், எங்களது பெண்கள் விதவையாக்கப்பட்டாலும், எங்களது குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டாலும், எங்களது சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டாலும், நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று வந்தார்கள். யார் வந்தது? அந்த இடத்துல யார் இருந்தார்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அல் அவ்வலூன், முந்தியவர்கள், முதலாமவர்கள். இந்த மார்க்கத்தின் முதல் சமுதாயம் என்று அல்லாஹ் போற்றுகின்றான். இந்த மார்க்கத்தின் முதல் சமுதாயம் என்று அவர்களின் உயர்வை அல்லாஹ் சொல்கிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், யார் அவர்கள்? மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அவர்கள் தான் முஹாஜிர்கள் அன்சாரிகள். இன்று நாம் மூமின்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக ஆகலாம், இன்னும் அமல்களை அதிகரித்துக் கொண்டே செல்லலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் அல்லாஹ் நாடிய அளவு. ஆனால் சகோதரர்களே, இந்த புகழ் கிடைக்குமா? இந்த உயர்வு கிடைக்குமா? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அல்லாஹ் யாரை இப்படி புகழ்கிறானோ, அஸ்ஸாபிகூன், முந்தி வந்தவர்கள். இன்று நம்மிலே ஒருவருக்கு இஸ்லாம், அவர் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்ததா, ஒரு முஸ்லிம்களுடைய முஹல்லாவிலே பிறந்ததால் அவருக்கு சொத்தாக கிடைத்திருக்கலாம். ஆனால் அந்த தோழர்களுக்கோ இந்த இஸ்லாம் தியாகத்தால் கிடைத்தது. இந்த இஸ்லாம் பல சோதனைகளுக்கு பிறகு கிடைத்தது, பல துன்பங்களுக்கு பிறகு கிடைத்தது, எத்தனையோ இழப்புகளை அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் சந்தித்த சோதனைகளில் சிலவற்றை இன்று நம்மிலே யாரும் சந்தித்திருந்தால் கூட அந்த இழப்புகளை பார்த்து பயந்து இஸ்லாமை விட்டிருப்பார்கள். இன்று நடப்பதை பார்க்கிறோம். சின்ன சின்ன சோதனைகளால் நாங்களும் கோயிலுக்கு வருகிறோம் என்று சொல்கிறார்களே, நாங்களும் பூஜை போடுகிறோம் என்று சொல்கிறார்களே, சமய நல்லிணக்கம் என்று பேசிக்கொண்டு இஸ்லாமை விலை பேசுகிறார்களே, தங்களை ஒரு சிலை வணங்கிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களே, ஒன்றும் நடக்கவில்லை. யாரும் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. ஒரு சூழல், ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது, அதற்கே பயந்து கொண்டு நாங்களும் கோயிலுக்கு வருகிறோம் என்று ஓடக்கூடிய கோழை சமுதாயமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, அந்த சுமையாவுக்கு ஏற்பட்டதை போன்று, பிலாலுக்கு ஏற்பட்டதை போன்று, அம்மார் இப்னு யாசிருக்கு ஏற்பட்டதை போன்று, அந்த சோதனையில் ஒரு சில கடுகளவு இன்று நம்மிலே ஒருவருக்கு ஏற்பட்டால் என்ன நிலையாகுமோ? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் நினைத்து பாருங்கள். அந்த முஹாஜிர்களில் யாராவது முர்த்ததாகி இருப்பார்களா? சிலர் பேசுகிறார்கள், முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், புத்தி இல்லாதவர்கள், மார்க்கத்தை புரியாதவர்கள், சஹாபாக்கள் முர்த்ததானார்கள். முட்டாளை ஹதீஸை படி. யார் சஹாபாக்கள்? யாரை முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, பத்ரிலும், உஹதிலும், அஹ்சாபிலும், ஹந்தக்கிலும், ஹுடைனிலும், கைபரிலும், தாயிஃபிலும் கலந்து கொண்டார்களோ அந்த சஹாபாக்களா முர்த்ததானார்கள்? யார் முர்த்ததானார்கள்? இர்தத்த மினல் அஅராப், யார் ரசூலுல்லாவின் கடைசி காலத்திலே ரசூலுல்லாவை பார்க்காமலேயே தூரத்திலிருந்து இஸ்லாம் பரவுவதை கண்டு, இஸ்லாமின் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் செல்வம் கிடைக்கும் என்ற ஆசையிலே வந்தார்களோ அந்த கிராமத்து அரபிகள் முர்த்ததானார்கள். நபி தோழர்கள் ஒருவரும் முர்த்ததாகவில்லை. பதிலிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் முர்த்ததானார்களா?
உஹதிலே கலந்து கொண்டவர்கள், பைஅத்து ரிதுவானிலே கலந்து கொண்டவர்கள், மக்கா வெற்றியிலே கலந்து கொண்டவர்கள், ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள், இவர்களில் யாராவது ஒருவர் முர்த்ததானார் என்று நீங்கள் எங்கிருந்து சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். முர்த்ததானார்கள். யார் முர்த்ததானது? நபியின் கடைசி காலத்திலே கூட்டம் கூட்டமாக இஸ்லாம் மக்கள் இஸ்லாமை ஏற்க ஆரம்பித்தார்கள் அல்லவா? ஏன், எதற்கு என்று புரியாமல் அரபுலகமே முஸ்லீமாக மாறப்போகிறது, இனி நாமும் முஸ்லீமாக மாறினால்தான் நமக்கும் ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று அந்த கல்வி அறிவில்லாத பாமரர்கள் அவர்கள்தான் முர்த்ததானார்களே தவிர சஹாபாக்கள் ஒருவரும் அல்ல. அப்படி முர்த்ததானவர்களை திரும்ப நேரான வழிக்கு கொண்டு வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த நேரான வழிக்கு கொண்டு வந்த உத்தமர்களை, தியாகிகளை, அந்த வீரர்களைத்தான் நாம் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், அவர்கள் தான் முஹாஜிர்கள், அன்சார்கள். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் வேண்டுமா? உயர்வு வேண்டுமா? மதிப்பு வேண்டுமா? இந்த மார்க்கத்தின் உண்மை உங்களுக்கு வேண்டுமா? வல்லதீன தபஊஹும், அவர்களை பின்பற்றுங்கள். அவர்கள் போன வழியிலே நீங்களும் செல்லுங்கள். அவர்கள் பயணித்த பாதையிலே நீங்களும் பயணியுங்கள். அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றியது போன்று நீங்களும் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றும் பொழுது வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், இஹ்லாஸான எண்ணத்தோடு, அமல்களிலே, நல்ல அமல்களிலே அந்த நபித்தோழனிடமிருந்து ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த தவறை முன்னுதாரணமாக ஆக்காதீர்கள், அவர் செய்த நன்மையை முன்னுதாரணமாக ஆக்குங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரழியல்லாஹு அன்ஹும் வரது. அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையும் பொருந்து கொள்வான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொள்வார்கள். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார் செய்து வைத்து விட்டான். அதிலே நதிகள் ஓடும், அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களை பற்றி அறிய வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நபித்தோழர்களுடைய பாதையிலிருந்து வழி தவறாமல் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்போம். அதற்கு அந்த நபித்தோழர்களுடைய கண்ணியம் சிறப்பு, அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த தியாகம் என்ன, நாம் ஏன் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை பின்பற்றுவதுதான் நமக்கு பாதுகாப்பான வழி என்ற அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய கருணையும் கொடுத்து அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை நேர்வழியிலே பின்பற்றி வெற்றி பெற்ற அந்த உத்தம சஹாபாக்களை நேசித்து அவர்களுடைய பாதையிலே நாமும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உதவி செய்வானாக. நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய அறிவில், நம்முடைய விளக்கங்களில் வழிகேடுகள், குழப்பங்கள் வந்துவிடுவதிலிருந்து, சைத்தானிய ஊசலாட்டங்கள் வந்துவிடுவதிலிருந்து, சந்தேகங்கள், நயவஞ்சகங்கள், முகஸ்துதிகள் வந்துவிடுவதிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.